கலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வேத ஆராய்ச்சி நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் இந்த இடத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டினுடைய லெந்து கால தியானத்திற்காக தேவனோடு நடந்தவர்கள் என்கிற வரிசையில் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். தேவனோடு நடந்த நோவாவை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனோடு நடந்த ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனோடு நடந்த யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்தோம். அதே போல தேவனோடு கூட நடந்த மோசேயின் வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் தேவனோடு நடந்த இன்னொரு மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் தான் எலியா தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, எலியா என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சகல காரியங்களையும் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக 9th century BC எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேசத்தின் ராஜாவாக ஆகாப் என்கிற ராஜா இருந்த ஒரு நேரம். அந்த நாட்களிலே ஜனங்கள் பாகாலை வணங்குகிற மக்கள் அதிகமாய் தேசத்திலே பெருகி இருந்தார்கள். அநேகர் ஆண்டவரையும் ஆண்டுடைய வார்த்தையையும் நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் இங்கே தீர்க்கதரிசியான எலியா வாழ்ந்து வருகிறார். இந்த தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் தேவனுக்காக வைராக்கியமாய் தேவனுடைய வார்த்தையின்படி அநேக காரியங்கள் செய்ததை நம்ம பார்க்கிறோம். பெரியமானவர்கள், இந்த எலியா யார் என்று பார்க்கும்போது, காத் என்கிற கோத்திரத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய நபராக பிறந்த ஒரு மனிதன். அவருடைய தகப்பனார், அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவன் ஆசாரிய ஊழியம் செய்கிறவனாக இருந்ததை 1 நாளாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்கிறது. அவன் ஒரு ஆசாரியனாக தேவனுக்கு ஊழியம் செய்து வந்தான். எலியாவின் வாழ்க்கையில எலியா 7 அற்புதங்களை எலியா செய்ததை வேத வசனத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். எலியாவினுடைய வேலைக்காரனாக அல்லது அவனுடைய சர்வன்ட்டாக இருந்த எலிசா 14 அற்புதங்களை செய்ததையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியாவை குறித்து கிறிஸ்தவத்தில் மாத்திரமல்ல பல மதங்களிலும் எலியாவினுடைய சம்பவங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈவன் இஸ்லாம்ல கூட இருக்கிறது, இன்னும் ஜூடாயிசம் யூத மதத்திலும் எலியாவை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். எலியா என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவு வருகின்ற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே கேரி என்கிற ஆற்றங்கரையில காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷித்தது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதல் அல்லது அற்புதமாக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அதே போல சாரிபாத் என்கிற விதவையை கொண்டு அங்கே போஷிப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அங்கே குறைவுள்ள ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே என்றென்றும் நிறைவுள்ள ஒரு தன்மை உருவானதற்கும் மிக முக்கியமாக எலியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம் பார்க்கும்போது, அங்கே ஆகாப் எலியாவை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டும் பொழுது தேவன் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஆண்டவர் அவனை என்ன செய்தார் என்று சொன்னால், ஒளித்து வைத்திருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னொன்று பார்க்கும்போது, தேவன் எலியாவினிடத்தில் ஒரு விலையேற பெற்ற வல்லமையை கொடுத்திருந்தார். மரித்தவனை ஜீவனுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு வல்லமையை எலியா பெற்றிருந்தான். எலியாவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவில் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவன் கடைசியில் உயிரோடு கூட தேவனோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டவன் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகள் எலியாவின் வாழ்க்கையை, அவன் தேவனோடு கூட நடந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கை ஒரு சாதாரண ஆரம்பத்தில் ஆரம்பித்து கடைசியில தேவனோடு கூட உயிரோடு கூட எடுத்து கொள்ளப்படுகின்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பல ஆண்டுகள் எலியா தேவனோடு கூட நடக்கிறவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய முக்கிய தன்மை என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பல்வேறு அலுவல்கள் நடுவில், பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் தேவனோடு கூட நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில எலியாவின் வாழ்க்கையில இருந்த சில முக்கியமான தனித்தன்மைகளை நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது, எலியாவினுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand how the life of Elijah in front of God, தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலியாவை குறித்து பழைய ஏற்பாட்டின் பக்கங்கள் பல சொன்னாலும், புதிய ஏற்பாட்டிலும் எலியாவை குறித்து சொல்லப்படுகிற வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். யாக்கோபினுடைய 5:17-18 எலியாவை குறித்து இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள், யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மீது மழை பெய்யவில்லை. 18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்படுகிற வாசகம் என்ன, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினான். முதலாவது காரியம், எலியா தேவனுக்கு முன்பாக எப்படி தன்னை காண்பித்தான் என்று சொன்னால், எலியா known for his prayer, அவன் ஜெபத்திற்காகவே, ஜெபத்தை பிரதானமாக கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை தேவனிடத்திலே நம்ம ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் ஒரு மனிதனை குறித்து, அவனுடைய ஜெபத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறது என்று சொன்னால், அது எலியாவின் வாழ்க்கை. எலியாவின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அங்கே 1 Kings 17 எலியாவினுடைய ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசியுங்கள், எலியா அங்கே 1 Kings 17:1. பிரியமானவர்களே, அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். அவருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் ஜெபத்திற்கு ஏன் அவ்வளவு வல்லமை வந்தது, ஏன் அவனுடைய ஜெபம் அவ்வளவு பலன் உள்ளதாய் மாறியது, அவனுடைய ஜெபம் ஏன் கருத்துள்ளதாய் மாறியது என்று சொன்னால், அவன் சொல்லுகிற காரியம், அவன் தேவனை அறிந்திருந்தான். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்கள், அவருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ ஆண்டவரை அவன் அறிந்திருக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்திருக்கிற அனுபவம் என்பது உலகத்தையும் உலகத்தின் மக்களிலும் இருந்து ஒரு வேறுபட்ட ஒரு நிலைக்கு தன்னை அவன் ஆயத்தப்படுத்தினான். அவன் வந்து இப்படி சொல்லல, நான் வந்து ஜெபித்து பார்க்கிறேன், ஒருவேளை தேவன் நினைத்தால் மழையை கொடுப்பார், மழையை நிறுத்துவார் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிற காரியம், தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்,
அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினான்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நீங்களும் நானும் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். என் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தேவனை அவர் எவ்வளவு ஆழமாய் அறிந்திருப்பான் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நிற்பதை பாக்கியமாக எண்ணுகின்றான். மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்ய அவன் தவறவில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கும் போது அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறான். தான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் 24 மணி நேரமும் அவர் ஜீவனோடு கிரியை செய்கிறார் என்பதை ஆணித்தரமாய் அறிந்திருந்தான்.
கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே மக்களுக்கு சில நேரங்களில் சந்தேகம் வருகிறது. இந்த காலங்களில் ஜெபித்தால் என்ன நடக்கும், அல்லது இந்த பற்றுக்கள் நேரத்தில் ஜெபித்தால் என்ன? ஆனால் பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், என் தேவன் ஜீவன் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை குறித்து அவன் சொல்லும் போது அவன் சொல்றான், கிளைமிங் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையை அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறான். என் அதிகாரத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய தாளந்துகளினால் அல்ல, தேவனுடைய வல்லமையின்படி கட்டளையிடுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை தேவனுடைய வல்லமையினால் கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதில் நம்ம பார்க்கும் போது அவன் சொல்ற மிக முக்கியமான காரியம் என்ன, அவருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால் அவரோடு கூட நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். I am not just standing somewhere far away from God. அவருக்கு முன்பாக நிற்கிறேன். அவனுடைய சிந்தனை முழுவதும் என் தேவன் என் அருகில் நிற்கிறார், என் தேவன் எனக்கு முன்பாக நிற்கிறார், நான் அவரோடு கூட நிற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இருப்பிடத்தை, அவர் நிற்கிற இடத்தை அவன் அறிந்திருந்தான். தேவன் யார் அருகில் நிற்பார் என்பது அவனுக்கு தெரியும். தேவன் யார் மூலமாக யாரோடு கூட பேசுவார் என்பது அவனுக்கு தெரியும். தேவனோடு கூட நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் தன்னையும் தன் தேவனையும் பிரித்து சிந்திக்க அவன் விரும்பவில்லை. எனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எனக்கும் தேவனுக்கும் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி பிரித்து பார்க்க விரும்பவில்லை. அவன் தேவனோடு கூட இணைந்து வாழ ஆசைப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடியா நம்மை போல பாடுள்ள மனிதன் அவன் ஜெபிக்கிறான் 3.5 வருட காலம் மழை இல்லை என்று சொன்னால் அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் தேவனை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தான். அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அவனுடைய ஜெபத்திற்கு முக்கிய தன்மை, அவன் சொல்ற அந்த வார்த்தையில பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். தன்னை தேவனுக்காக, தேவனை உலகத்திற்கு காண்பிக்க அவன் பயப்படவில்லை. நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது கிறிஸ்தவர்கள் என்பதையே மறைந்து வாழும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் தங்களை வெளிப்படையாக காண்பிக்க விரும்புவதில்லை. ஆனால் இவன் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். எதிரே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, எதிரே இருக்கிறவன் கடவுளை அறிந்தவனோ அறியாதவனோ அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி தன்னை உலகத்திற்கு காண்பிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் அதை ஆழமாக சிந்திப்போம் என்று சொன்னால், I am standing as a representative, தேவனுடைய பிரதிநிதியாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னால், தேவனை ஒருவனும் காண முடியாது. அவர் ஆவியில் இருக்கிற தேவன், அவர் மகிமையில் வெளிப்படுகிற தேவன். இங்கே உயிருள்ள ஒரு மனிதனாக நான் தேவனுடைய பிரதிநிதியாக நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறான். அதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவரை நான் அவருடைய பிரதிநிதியாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் மனதில் இருந்த எண்ணம் என்ன தெரியுமா, அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் என்னை பார்க்கிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிறவர், அவருடைய ஆலோசனையின்படி நான் நிற்கிறவன். நான் என் விருப்பத்தின்படி வந்து நிற்கவில்லை, என் விருப்பத்தின்படி நான் ஜெபிப்பதில்லை, என்னுடைய விருப்பத்திற்காக நான் காரியங்களை செய்யவில்லை, மாறாக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய விசுவாசமானது தேவனை
தேவனுடைய பிரதிநிதியாக அவன் நிற்பதற்கு தேவனோடு கூட நெருக்கமாக அவனை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனை சார்ந்ததல்ல, தேவனை சார்ந்த ஒரு விசுவாசம். ஏனென்றால் என் தேவன் என்னை இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். நான் நிற்கிற இடம், என்னுடைய குடும்பம், நான் வாழும் வாழ்க்கை, என் வேலை ஸ்தலம், இது தேவனால் உண்டானது என்பதை அவன் உறுதியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதில் அவன் இன்னும் நெருக்க இன்னும் சில காரியம் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே தேவன் இல்லாத இடம் உலகத்தில் இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையும் சகலத்தையும் ஆளுகிற தேவன். எனவே அவருடைய பிரதிநிதியாக நிற்கிறேன். அவருடைய திட்டம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக நான் நிற்கிறேன். அவருடைய வல்லமை சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியது. அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் நான் நிற்கிறேன். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர், அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. அவன் சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அவன் தேவனை அறிந்திருந்தான். அவன் தான் நிற்கிற இடத்தை அறிந்திருந்தான். எப்படிப்பட்ட இடத்தில் நான் நிற்கிறேன் மாத்திரமல்ல, அவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய அதிகாரத்தை அறிந்திருந்தான். பிலீவிங் த அத்தாரிட்டி ஆஃப் காட். அதனால தான் சொல்லும் போது அவர் சொல்றான் பாருங்க, முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். இட் இஸ் நாட் வித் மை ஸ்ட்ரென்த் ஆர் வித் மை கெப்பாசிட்டி பட் வித் த அத்தாரிட்டி ஆஃப் காட். பிசுக்குள் பிரியமானவர், அவர் சொல்றான் 100% தேவனுடைய அதிகாரத்தை ஆழத்தை அவன் உணர்ந்திருந்தான். அந்த அதிகாரத்தின் ஆழத்தை பயன்படுத்தினான். அவன் இப்படி சொல்லல, ஒருவேளை மழை பெய்யாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை என்று ஆரம்பிக்கவில்லை. மாறாக தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் அதிகாரத்தோடு சொல்லுகின்றான். தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த அறிந்திருந்தான். ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உயர்த்திருந்த தேவன் சொல்றாரு, வானத்தில் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்க, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்கள், இந்த அதிகாரத்தை பயன்படுத்து. தேவ அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாகத்தான் தேவ ஜனங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதை அவன் சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அவன் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவன் இதை ஒரு இமேஜினேஷனாக சொல்லவில்லை. அவனா உட்கார்ந்து கொண்டு பகல் கனவு காணவில்லை. மாறாக தெளிவாக சொல்லுகிறான், தேவனுடைய அதிகாரத்தை அவன் என்ன செய்கிறான், பிரதிபலிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஸ்டாண்டிங் ஆன் இஸ் ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹி சேலஞ்சஸ் இஸ் ஃபெய்த், அவனுடைய விசுவாசத்தை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை போராடுகின்றான். இதுதான் என் விசுவாசம், இதைதான் நான் நம்பி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே எதிர்த்திருக்கிற கூட்டம் பாகாலின் கூட்டம், அவர்கள் வணங்குகின்ற பாகாலினுடைய தேவர்கள் எல்லாம் தவறானவைகள் என்பதனால் அவர்கள் அவர்களுடைய தேவர் மீது நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் நான் என் ஜீவன் உள்ள தேவனுடைய அதிகாரத்தை நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அங்கே நிற்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ முதல் காரியம் எலியாவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இஸ் அ நோன் ஃபார் இஸ் ப்ரேயர். அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது தன் தேவனை அறிந்திருந்தான், தன் நிற்கிற இடத்தை அறிந்திருந்தான், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதை அறிந்திருந்தான். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூசிங் காட்ஸ் அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், இப்போ ஒன்று நம்ம பார்த்த வண்ணமாக அவன் தன்னை அறிந்திருந்தான். இரண்டாவது, தேவனிடமிருந்து வருகிற உதவியை எப்படி பெறுவது என்பதை அறிந்திருந்தான். So he enjoyed God's help. தேவனுடைய உதவியை அவன் அனுபவிக்கிறவனாக இருந்தான். அப்போ தேவனை தன்னை மாத்திரம் நான் இருக்கிற இடம் என்ன என்பதை மாத்திரமல்ல, தன்னுடைய தேவன் எப்படியெல்லாம் உதவி செய்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவேதான் அவன் தேவனோடு கூட நீண்ட ஆண்டுகளாக நடக்க ஆரம்பித்தான். நீண்ட ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக தேவைகள் சார்ந்த வாழ்க்கை நாம் வாழுகிறோம். பலவிதமான சரீர தேவைகள், பலவிதமான ஆவிக்குரிய தேவைகள், பலவிதமான சைக்காலஜிக்கல் நீட், பலவித தேவைகள் நமக்கு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானதே, எலியா தன் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார் என்பதை
தன் வாழ்க்கையில் அவன் அனுபவித்தான். அவன் தேவனை குறித்து என்ன புரிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில முதல் காரியம் நம்ம பார்க்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் த லார்ட். அவன் எப்படி தேவனை புரிந்து கொண்டான்? God knows where I am. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு அங்கே, பட் நம்ம 1 Kings 17 அவன் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகின்றான். அங்கே மழை பெய்யவில்லை. அங்கே அவன் என்ன செய்கிறான் சொன்னா, ஆற்று அங்கே கேரி தின்கிற ஆற்றங்கரையிலே அவன் தங்கி இருக்கின்றான். அந்த ஆற்றங்கரையில ஒவ்வொரு நாளும் அவனை போஷிப்பதற்கு ஆண்டவர் காகத்தை அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, அவனுக்கு தெரியும் என் தேவன் நான் எங்கே நிற்கிறேன் என்பதை அறிந்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நான் இருக்கிற இடத்தை என் தேவன் அறிந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவன் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை. யோசித்து பாருங்க, இப்ப நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு செல்போன் இருக்கிறது, அதோடு கூட நம்ம நல்ல ஒரு தொடர்பு எல்லைக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த இடத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை நொடி பொழுதிலே நமக்கு நெருங்கினவர்களுக்கு சொல்ல முடியும். அதே போலதான் இங்க எலியா எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதை தான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிற இடத்தை தேவன் அறிந்திருக்கின்றார். சோ நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் அது காடானாலும் அது மலையானாலும் அது ஆற்றங்கரையானாலும் அது ஒதுங்கி புறமான இடமாக இருந்தாலும் என் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். மாத்திரமல்ல, நான் எங்கே பிரயாணம் பண்ணுகிறேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவன் அங்கே ராஜாவுக்கு விரோதமாக ராஜாவுக்கு முன்பதாக நின்று தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போகிற திசையை தேவன் அறிந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் அடுத்த 10 வருடங்கள் கழித்து நாம் எப்படி இருப்போம் என்பதையும் அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து நாம் எப்படி இருப்போம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அநேக நேரங்களிலே மக்கள் எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். தங்களிடம் இருக்கிற பொருளையும் தங்களிடம் இருக்கின்ற பலத்தையும் தங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை வைத்து திட்டமிடுகிறார்கள். ஆனால் எலியா அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. அவனுடைய திட்டமிடுதல், தேவன் என்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, தேவன் நான் எந்த இடத்திற்கு போனாலும் எனக்கு ஒரு சரியான இடத்தை ஆயத்தப்படுத்துவார் என்பதை அறிந்திருந்தான். He knew that God prepares a right place for me. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் அங்கே ஆற்றங்கரையிலே கொண்டு போய் உட்கார சொன்னால் ஆற்றங்கரையிலும் அவர் என்ன செய்வார், எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். அங்கிருந்து ஊருக்குள் அனுப்பினால் ஊருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோ சரியான வழியையும் சரியான ஆலோசனையையும் சரியான வாழ்க்கை நிலையையும் உருவாக்குவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய குணங்களையும் நம்முடைய ஹாபிட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை எடுத்து போட்டு விட்டு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் அங்கே கேரி என்கிற ஆற்றங்கரையில் அவன் ஒளிந்திருக்கிறான். ஒருவேளை அவனை யாருமே அந்த இடத்துல சந்திக்க முடியாத ஒரு இடம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவனுக்கு ஆயத்தமாக ஆண்டவர் வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ எலியா தேவனுடைய உதவியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அனுபவித்தார். எப்படி அனுபவித்தான் பாருங்க, God appointed the source. அவனுக்கு என்னென்ன சோர்ஸ் கிடைச்சது? முதல்ல காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். காகம், இட் இஸ் அன்கிளீன் பேர்ட். அது ஒரு அசுத்தமான ஒரு பறவை. ஆனால் தேவன் அதை பயன்படுத்தி அவனுக்குரிய ஆகாரத்தை கொண்டு செல்லுகின்ற வாகனமாக மாற்றினார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு உதவி செய்வதற்கு தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் இருப்பார்கள் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, சில நேரங்களில துன்மார்க்கனை கூட நமக்கு உதவி செய்வதற்கென்று தேவன் அனுப்புவார். அதற்குதான் அந்த காகம் அங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய பாஸ் சில பேர் சொல்லுவாங்க, எங்க வேலை ஸ்தலத்துல என்னுடைய உயர் அதிகாரி என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குறாள். அந்த டென்ஷன் ஆக்குற அதே மனிதனை தேவன் நமக்காக பச்சமாக பேசும்படியும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது அங்கே அது பஞ்ச காலம், ஆகார குறைவுள்ள நேரம். மனிதனுக்கே ஆகாரம் இல்லை, ஆனால் பறவைகளுக்கு அப்ப ஆகாரம் கிடைத்திருக்கணும். ஆனால் அந்த நேரத்திலும் அந்த காகமானது அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு சென்று கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த காகம் தேவனால் திருப்தியாக்கப்பட்டது. சில நேரங்களில் அந்நியர்களை ஆண்டவர் எதற்கு ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் போஷிப்பதற்கு, அவர்களை பயன்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்வார், அந்நியரையும் போஷிப்பார். இப்போ அந்த காகமே பசியில் இருந்திருந்தார், அந்த காகம் என்ன செய்திருக்கும், ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்திருக்குமோ, அதை தின்று முடித்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த காகத்திற்கு என்ன செய்கிறார், அது ஒரு அருவறுப்பான அல்லது வெறுக்கப்பட்ட ஒரு பட்சி தான், ஆனாலும் தேவன் அதையும் போஷித்தார். அடுத்தது பார்க்கும்போது அங்கே சாரிபாத்துக்கு அங்கே போகிறான். சாரிபாத்தினுடைய விதவையின் வீட்டில், ஒரு பணக்கார செல்வந்தர் வீட்டிற்கு தேவன் அழைத்து செல்லவில்லை. She is the one of the poor and the poor of the city. மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்த ஒரு பெண், ஆண்டவர் அந்த வீட்டில போய் அவனுக்கு என்ன செய்கிறார், ஆகாரத்திற்காக நிற்கும்படி செய்கிறார். அந்த பெண்ணும் ஆகாரத்தை கொடுக்கிறாள், அவளை வீட்டில அந்த ஆகாரம் உண்டானது. கிறிஸ்துவுக்கு தெரியமானவர்களே, தேவன் நம்மை சந்திப்பதற்கு செல்வந்தர்கள் அல்லது மிக வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் தான் தேவை என்பதை ஒரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான மக்களையும் கூட தேவன் பயன்படுத்த அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் God is a source and the one who helps, they are instrument. அவர்கள் எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரங்கள். அவர்கள் தங்களிடம் இருந்து ஒன்றையும் கொடுப்பதில்லை, மாறாக தேவனிடம் இருப்பதை அவர்கள் கொண்டு வருகிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுக்கு உரியது. ஒருவேளை நமக்கு பலர் பல காலகட்டங்களிலே உதவி செய்திருக்கலாம், பலர் நாம் இந்த நிலைக்கு வருவதற்கு ஏணிகளாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அல்ல, தேவன் தான் நம்ம என்ன செய்தார், இந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலியா தன் வாழ்க்கையில அவர் தேவனுடைய உதவியை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆழமாக அனுபவித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக எலியா வாழ்க்கையில வந்த சேலஞ்சஸ், அவன் அநேக பல காரியங்கள் அவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது, பல சூழ்நிலைகளை அவன் எதிர்கொண்டான். அதுல மிக முக்கியமான சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். என்னென்று சொன்னால், இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல சேலஞ்சஸ் வி ஹாவ் டு ஃபேஸ், நாமும் போராட்டங்களை எதிர்த்து போராட நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் சேலஞ்ச், அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரதான சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஒன்று ராஜாக்கள் 18:21 வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கையில் வந்த முதல் சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு பெரும் திரள் கூட்ட மக்கள் பாகாலை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக போய் அவர்கள் செய்கின்ற அந்த ஆராதனையும் அவர்களுடைய அந்த காரியங்களும் தவறு என்று அவன் சொல்ல வேண்டும். இது எவ்வளவு கடினமானது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் அநேகர் என்ன செய்வார்கள், ஒன்று சைலண்ட் ஆயிடுவாங்க, ஒளிந்து கொள்வார்கள். சிலர் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார், இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி. ஆனால் எலியா அந்த இடத்துல போய் நின்று கொண்டு முதலாவது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஹி நெவர் காம்ப்ரமைஸ் வித் த பீப்புள். அங்கே இருந்த மக்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் நிற்கிறார்கள். ஆனால் அவன் அந்த 400 பேருக்கு நடுவில் அவன் நின்று கொண்டு, 400 பேர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி அவன் அந்த பக்கம் திசை திரும்பாமல் அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், தனிமையாக நின்று கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first challenge, the opponent was a big crowd, ஒரு பெரும் கூட்டம். அவன் அங்கே தன்னை அவர்களோடு கூட இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்து பார்க்கும்போது அவங்களிடத்திலே சொல்றான்,
பாகால் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கிற யூ ட்ரை யுவர் காட், நீங்கள் போராடி பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்ம முந்திக்கொள்ள ஆசைப்படுகிறோம், நான் செய்யறேன் எனக்கு தெரியும். அவன் அப்படி சொல்லவில்லை. முதலாவது நீங்கள் உங்களுடைய கடவுளை கூப்பிடுங்கள், உங்களுடைய கடவுள் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், சான்ஸ் கொடுக்கிறான், ரெடி டு அக்செப்ட் அ சேலஞ்ச். எவ்வளவு பேர் எதிர்த்து நின்றாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ரெடி டு ப்ரூவ் காட், தேவனை நிரூபிக்க அவன் என்ன செய்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். 30வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிக அதிக பிரயாசப்பட்டு அங்கு ஒன்றும் நடக்கவில்லை. அங்க பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான், 12 கற்களை கொண்டு வந்து வைக்கிறான், 12 கோத்திரத்தினுடைய அடையாளமாக காண்பிக்கிறான், 12 பேரல் தண்ணீரை ஊற்றுகிறான், அந்த இடம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. ஒரு சாதாரண ஜெபம் செய்தான். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் அதன் பதில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. காரணம் என்ன தெரியுமா? Why he never compromised? அவனுக்கு தெரியும் அவனுடைய கடந்து வந்த அனுபவங்கள். ஒன்று, ஜெபித்தான் மழை பெய்யவில்லை. ஆகாரம் உண்டான விதவையின் வீட்டின் ஆகாரத்தை கண்டான் பஞ்சகாலம் முழுவதும். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ட அடுத்த காரியம் மரித்த குழந்தையை உயிரோடு கூட கொண்டு வந்தான். இவைகள் எல்லாம் அவனை எப்படி ஆயத்தப்படுத்தினு சொன்னால், என் தேவனால் எந்த சூழ்நிலையிலும் கிரியை செய்ய முடியும். ஸோ ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் சைட், அவர் பக்கமாக நான் நிற்பேன். ஒருவேளை நான் ஒருவன் தான் இருக்கிறேன், நான் கொஞ்ச கூட்டம், நான் சிறுமையானவன், அல்லது நான் எளிமை உள்ளவன், நான் விவரம் அதிகம் அறியாதவன், ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஹி வாஸ் ரெடி டு அக்செப்ட் த சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, நெவர் காம்ப்ரமைஸ். ஒரு நாளும் அவன் என்ன செய்யவில்லை, மற்றவர்களோடு கூட தன்னை மற்றவர்கள் பெருங்கூட்டம் இருக்கிறாள் என்று சொல்லி மாறிவிடவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஊர் உலகெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு ஏத்தாப்போல நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவன் அப்படி சொல்லவில்லை. ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, அங்கே அவனை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் வருகிறது. 2 ராஜாக்களின் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, மிக முக்கியமான ஒரு கட்டம் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறான். அவனுடைய சேலஞ்சு பாருங்க, ரெடி டு ஃபாலோ. சில நேரங்களில் சில காரியங்களில் தேவனுக்கு பின்பற்றுவதும் சில காரியங்களில் பின்பற்ற மனிதன் தவறி விடுகிறான். ஆனால் இங்கே எலியா எப்படி பின்பற்றி போகிறானா, அந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு இடமாக பெயர் சொல்லுகிறான். கில்காலுக்கு வா என்று சொல்லுகிறார், கில்காலில் வருகிறான், கில்காலில் வந்து நிற்கிறான். கில்கால் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், நிந்தைகள் நீங்கின இடம். அல்லது அவன் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தின ஒரு இடம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் கில்காலை விட்டு பெத்தேலுக்கு வருகிறான், அப்பத்தின் வீடு. அந்த பெத்தேல் என்பது முழுவதுமாய் அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது, அர்ப்பணிப்பின் அடையாளம். அது மாத்திரமல்ல, முழுவதுமாய் ஒரு புதிய தீர்மானம் எடுக்கிற இடம். என்ன சொன்னால், அங்கே பெத்தேல் என்பது தேவனுடைய முக்கியமான ஸ்தலமாயிருக்கு. அங்க வருகிறான், அங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ என்ன செய்ய வேண்டும், எரிகோவுக்கு போக வேண்டும். எரிகோ என்பது விசுவாசத்தினாலே அங்கே மிகப்பெரிய கோட்டை இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப எரிகோ என்பது எதன் அடையாளம், தி கிரேட் விக்டரி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கரங்களில் ஒன்றுமே இல்லாமல் தேவனை துதித்ததினால் மட்டுமே எரிகோவின் கோட்டை இடிந்து விழுந்ததை கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரிகோ என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முயற்சியினால் அல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய விடுதலை. எரிகோவில் வந்து நிற்கிறான், எரிகோவில் யோர்தானுக்கு போய் என்று சொல்லுகிறான். அங்கே யோர்தான் என்பது தட் இஸ் என்று சொன்னால், யோர்தானை கடந்தவுடன் பாலும் தேனும் ஒடுகிற தேசம் உண்டாகும். எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள், யோர்தான் அதான் கடைசி எல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த எல்லையை கடக்க வேண்டும். எல்லையை கடந்தவுடன் என்ன உண்டாகும், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது மரணத்தின் அடையாளம் அல்லது வாழ்க்கையினுடைய முடிவின் அடையாளம். இவன் எல்லா ஸ்டேஜிலையும் he was just following what God says. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச்,
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம விருப்பப்பட்டால் செய்கிறோம், சில காரியங்களை செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கு செய்யலாம் அல்லது நாளைக்கு செய்யலாம் அல்லது இன்னொரு நாள் என்று வைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவென்று சொன்னால் அவன் அதை செய்து கொண்டே நடக்கிறான். ஹி வாஸ் ரெடி டு ஃபாலோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஒவ்வொரு நடையிலும் தேவன் சொல்லுகிற இடத்திற்கெல்லாம் அவன் போனான். அதில் எதுவுமே சொல்லலை. ஒரு இடத்துக்கு போகும்போது மற்றவர்களெல்லாம் தடை சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்கிறாங்க வேணாம்பா போக வேண்டாம், ஆனால் அவன் போகிறான், புறப்பட்டு போகிறான். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவனை தேவனோடு நடக்கிற அனுபவம். நிறைவாக தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இன்னொரு இடத்துல மாற்றி கொடுக்கிறான். அவனோடு கூட கடந்து செல்கின்ற எலிசா வருகிறான். அவனுடைய வேலைக்காரனாக எலிசா பின்னாடியே போகிறான். அவன் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகின்ற நேரம் வருகிறது. அப்போ அவனை கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் சொல்றான். எனக்கு ரெட்டிப்பான வரம் வேண்டும் என்று கேட்கிறான். தன்னிடத்தில் இருந்த அவனுடைய மேல் ஆடையை அவனுக்கு என்ன செய்கிறான், அங்கே கொடுக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஸோ அந்த மேல் ஆடையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். என்னிடம் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நான் உன்னிடம் கொடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னொன்று பார்க்கும்போது, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையை அந்த வைத்திருக்கான். ஏனென்று சொன்னால் அவன் திரும்பி போகும்போது எலிசா கேட்பான், இஸ்ரவேல் அங்கே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த கையில அவனுக்கு கிடைத்த அந்த அந்த வஸ்திரத்தை அடிக்கும் பொழுது தான் யோர்தான் ரெண்டாக பிளக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஆடை. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பர்பஸ் ஆஃப் காட். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற அடையாளத்தை அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்கிறான். அப்ப தான் பெற்ற மகத்தான பணியை செய்ததோடு கூட நிறுத்தி விடாமல் ஹி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. கிறிஸ்துவுக்குள் பெரிய மாற்றம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதத்தை, நாம் பெற்றுக்கொள்கிற நன்மையை நம்மோடு கூட நிறுத்தி விடாமல் அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது கொடுத்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எலியா தன்னிடம் இருந்த வல்லமையை எலிசாவின் இடத்துல விட்டு செல்கிறான். எனவே தான் எலிசா எலியா வாழ்க்கைக்கும் எலிசா வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலியா 7 அற்புதத்தை செய்வான், எலிசா 14 அற்புதம் செய்வான். காரணம் என்ன? அவனுடைய ரெட்டிப்பான வரத்தை கேட்பான், அவனுக்கு ரெட்டிப்பான வரம் கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். இந்த நூற்றாண்டில் வாழ்கிறவர்கள், வருகிற நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியத்தை நாம் கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு பிரியமானவர்கள் எத்தனை ஆலயங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. காரணம் என்ன? சரியான ஒருவர் பெற்ற அல்லது ஒருவர் செய்த ஊழியம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படாமல் அதோடு கூட வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கை, அவன் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு அவன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தன்னுடைய பணிகளை விட்டு செல்கிறான். அதை சரியான நபரிடத்தில் பொறுப்பாய் கொடுத்து விட்டு செல்கிறான். எனவே அந்த ஊழியம் தொடர்கிறது. பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கையில பார்க்கும்போது, ஒன்று, எலியா தேவனை அறிந்திருந்தான். ரெண்டு, முதலாவது அவன் தன்னை அறிந்திருந்தான், இரண்டாவது தேவனுடைய உதவி செய்யும் வல்லமையை அறிந்திருந்தான். அவன் வாழ்க்கையில வந்த போராட்டங்களில் அவன் தனக்கு என்று சொல்லி தேவனை சார்ந்து நின்றான். அவன் எல்லாவற்றிலும் அவன் தேவனோடு நடக்கிறவனாக இருந்தான். இந்த லெந்து காலங்களில் நாமும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.